பொருளடக்கம் நாலு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள விண்வெளி. இப்பிரபஞ்சத்தின் மேல் உலகங்களில் கூட பிறப்பும் இறப்பும் இத்தகைய இருப்பின், அத்தகைய உலகங்களுக்கு செல்வதற்கு பெரும் யோகிகள் பெரும் சித்தியை அடைந்த போதிலும் ஜட உலக வாழ்க்கையின் விசேஷ வசதியில் அனுபவிக்கும் உள்நோக்கம் கொண்டுள்ளனர். மேல் லோகங்களில் பிரமிக்கத்தக்க நெடுங்காலம் வாழ முடியும். அவ்வுலகங்களின் வாழ்நாட்கள் எவ்வளவு நெடியது என்பதை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் சற்றே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சகசிர யுக பரியந்தம் அகர் யத் பிரமணோ விதோ ராத்திரிமே யுக சகசிராந்தம் தேகே ராத்திரி விதோ ஜனா. பிரம்மாவுடைய ஒரு பகல் நேரமானது, அதாவது 12 மணி நேரம், மானிடரின் கணக்குப்படி 1000 யுகங்களுக்கு சமமாகும். அவருடைய இரவும் அவ்வாறே நீண்டதாகும். பகவத்கீதை 8:17. ஒரு யுகம் என்பது 400,000, ஒரு யுகம் என்பது 43,00,000 வருடங்கள் ஆகும். இதை 1000 பெருக்கும்போது கிட்டும் தொகையை பிரம்மாவின் பிரம்மலோகம் என கிரகத்தில் 12 மணி நேரங்களுக்கு சமமாகும். அதே கால அளவை அவருடைய இரவு நேரமான மற்றொன்று 12 மணி நேரங்களும் கொண்டுள்ளது. இம்மாதிரியான 30 நாட்கள் கழியும் பொழுது பிரம்மலோகத்தில் 1 மாதமும், இத்தகைய 12 மாதங்கள் கழியும் போது 1 வருடமும் ஆகிறது. பிரம்மாவோ இம்மாதிரியான 100 வருடங்களுக்கு உயிர் வாழ்கின்றார். இதிலிருந்து பிரம்மலோகத்தில் வாழ்நாள் மிக மிக நெடியது என்பதை நாம் உணரலாம். இருப்பினும் அங்கும் 1000,000,000,000 கோடி வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் பிரம்மலோகவாசிகளும் இறப்பை சந்திக்கவே நேர்கின்றது. நாம் ஆன்மீக உலகங்களுக்கு சென்றாலொழிய இறப்பிலிருந்து விடுதலை பெற முடியாது. அவ்யக்தாம் வியக்திய சர்வா பிரபந்தி அகர் ஆகமே ராத்திரி ஆகமே பிரிலியந்தே தத்ரைவ வியக்த சம்யதே. பிரம்மாவின் பகல் நேரம் துவங்கும் போது கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உயிர் பெற்று எழுகின்றனர். பிரம்மாவின் இரவு நேரம் துவங்கும் பொழுது அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றனர். பகவத்கீதை 8:18. பிரம்மாவின் பகல் நேரம் முடியும் போது அவருடைய கிரகத்திற்கு கீழே இருக்கும் அத்தனை கிரகங்களும் நீரில் மூழ்குகின்றன. இதன் காரணமாக அக்கிரகங்கள் இருக்கும் அனைத்து ஜீவாத்மாவின் ஜட சரீரங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த பிரளயத்துக்கு பிறகு பிரம்மாவின் இரவு நேரம் துவங்கி கழிகின்றது. மறுதினம் காலையில் பிரம்மாவுடைய பகல் நேரம் துவங்கும் போது மீண்டும் சிருஷ்டி துவக்கப்படுகிறது. அப்போது எல்லா ஜீவாத்மாக்களும் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு சிருஷ்டி அழிப்பு ஆகிய இரு நியதிகளுக்கும் உட்பட்டே ஜட உலகம் இயங்குகின்றது. பூத கிராமச ஏவாயம் பூத்ப பூத்வே பிரளியதே ராத்திரி ஆகமே அவச பார்த்த பிரபவதி அகர் ஆகமே. மீண்டும் மீண்டும் பகல் நேரம் வருகின்றது. இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் செயல்படுகின்றனர். மீண்டும் இரவு நிகழும் போது பார்த்தேனே அவர்கள் அனைவரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அழிக்கப்படுகின்றனர். பகவத்கீதை 8:19. இவ்வுலகில் வாழும் ஜீவாத்மாக்கள் ஒருவரும் பிரளயத்தை விரும்புவதில்லை என்ற போதிலும் எல்லா கிரகங்களும் பிரளயத்தின் போது நீரில் மூழ்கின்றன. அனைத்து ஆத்மாக்களும் பிரம்மாவுடைய இரவு நேரம் முழுவதும் இந்நீருக்குள்ளே மூழ்கி இருக்கின்றனர். ஆனால் மறுநாள் பகல் நேரம் தொடங்கும் பொழுது இந்நீரானது மெல்ல மெல்ல மறைகின்றது. பரஸ் தஸ்மாஸ்து பாவோ அந்யோ அவ்யக்தோ அவ்யாக்தா சனாதன யாசா சர்வேசு பூதேசு நசியத் ந சா ந வினசியதே. ஆயினும் தெரிந்தும் தெரியாததுமான ஜடப்பொருள்களுக்கு அப்பாற்பட்டதும் நித்தியமானதுமான ஒரு சிருஷ்டி இருக்கின்றது. இது மேன்மையானதும் எப்போதும் அழிக்கப்படாததும் ஆகும். இப்பிரபஞ்சத்தில் உள்ளவை அனைத்தும் அழிக்கப்பட்ட போதிலும் இந்த சிருஷ்டியானது அழிவு அடையாமல் தன் நிலையிலே இருக்கின்றது. பகவத்கீதை 8:20. நாம் வாழும் இந்த ஒரு பிரபஞ்சத்தின் அளவுகளை நம்மால் கணக்கிட முடிவதில்லை. ஆனால் வேத நூல்களிலிருந்து பரமபுருஷராகிய இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரது சிருஷ்டியில் இம்மாதிரியான ஜட உலக பிரபஞ்சங்கள் இலட்சக்கணக்கில் இருக்கின்றன என்றும் ஜட உலக பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் அப்பால் ஆன்மீக விண்வெளியும் இருக்கின்றது என்றும் தெரிய வருகிறது. ஆன்மீக உலகங்களும் அதில் வாழும் உயிரினங்களும் எப்போதும் நிரந்தரமாக உள்ளன. மேலே குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் பாவ என்பது இயற்கைத்தன்மை என்ற பொருளுடன் விரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இச்சுலோகத்திலிருந்து ஜட உலகிற்கு அப்பாற்பட்ட இன்னொரு வகையான இயற்கைத்தன்மை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வுலகில் கூட 2 வகையான சக்திகள் இருப்பதை நாம் காணுகிறோம். பொதுவாக ஜீவாத்மாக்கள் ஆன்மீக சக்தியை சேர்ந்தவர்கள். ஆத்மாவானது ஜட சரீரத்தில் இருக்கும் வகையில் ஜட சரீரமானது இயங்குகிறது. ஆன்மீக சக்தியின் ஒரு துகளான இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறியவுடன் அந்த சரீரமானது இயக்கமின்றி ஜடமாக இருக்கின்றது. ஆக ஆத்மாக்கள் எனப்படும் ஆன்மீக சக்தியானது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உயர்வகை சக்தியாகவும் ஜடசக்தியானது தாழ்ந்த சக்தியாகவும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஜடசக்திக்கு அப்பால் உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. அது முழுவதும் ஆன்மீகமானது. பரிசோதனை நிகழ்த்துவதன் மூலம் இந்த ஆன்மீக சக்தியை உணர முடியாது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் தொலைநோக்கின் மூலம் காணலாம், ஆனால் அவற்றிற்கு நம்மால் செல்ல முடிவதில்லை. இவ்வாறான நம்முடைய திறமையின்மையை நாம் உணர வேண்டும். ஜட உலகில் ஆராய்ச்சிகள் மூலம் ஜட பிரபஞ்சத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனில் இறைவனையும் அவரது உலகையும் எங்கனம் அறிவது? எனவே விஞ்ஞான பரிசோதனை நிகழ்த்துவதன் மூலம் இறைவனை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதையை கேட்பதன் மூலம் நம்மால் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தந்தை யார் என்பதை நம்மால் பரிசோதனை எழுத்தி அறிய முடியாது. நம்முடைய தாயை நம்பி அவரிடமிருந்தே இந்த தகவலை நாம் பெற வேண்டும். தாயார் தந்தையை பற்றி கூறும் தகவலை ஏற்க மறுப்போமாயின் வேறு எந்த விதத்திலும் தந்தை யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரியாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்பி இருப்போமாயின் இறைவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய சாம்ராஜ்யம் ஆகியவற்றை பற்றி அனைத்து தகவலையும் புரிந்து கொள்ளலாம். பரஸ்து பாவ என்பது உயரிய தன்மை என்று பொருள்படும். வியக்த என்னும் பதம் புறத்தோற்றத்துக்கு வெளிப்படும் இவ்வுலகத்தை குறிக்கின்றது. இந்த ஜட உலக பிரபஞ்சமானது இவ்வுலகை குறிக்கின்றது. இந்த ஜட உலக பிரபஞ்சமானது பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் இதர கிரகங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த சட சக்தியினால் செய்யப்பட்ட பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட எப்பொழுதும் நிலைத்து விளங்கும் ஒரு சிருஷ்டி இருக்கின்றது. அவ்யாக்தா சனாதன, ஆதியும் அந்தமும் கொண்டு விளங்குவதே ஜட உலகின் தன்மையாகும். ஆனால் ஆன்மீக உலகத்தின் தன்மையோ சனாதன, அதாவது நித்தியம் ஆகும். அவ்வுலகத்திற்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. இது எவ்வாறு சாத்தியமாகும்? மேகமானது ஆகாயத்தில் செல்லும்போது அது நமது கண்களுக்கு பிரம்மாண்டமான தூரத்தை மறைப்பது போல தோன்றும். உண்மையில் ஆகாயத்தின் மிகப்பெரிய பகுதியில் ஒரு சிறிய பகுதியை அம்மேகமானது வியாபிக்கின்றது. நாம் மிகச்சிறிய மனிதர்களாகியால் ஒரு மேகமானது சில 100 மைல்கள் விஸ்தீரத்தை கொண்டு விளங்கும் போது நமது கண்ணுக்கு முழு ஆகாயம் மறைக்கப்பட்டு விட்டது போல் தோன்றக்கூடும். அதே மாதிரியாக இந்த ஜட சிருஷ்டியானது அளவில்லாத ஆன்மீக விண்வெளியில் ஒரு மிகச்சிறிய மேகத்திற்கு ஒப்பாகும். இந்த ஜட உலகமானது மகதத்துவம் எனப்படும் ஜட பிரபஞ்சத்தினால் சூழப்பட்டிருப்பதால் நம்மால் நித்தியமான ஆன்மீக உலகத்தை காண முடிவதில்லை. எவ்வாறு ஒரு மேகத்திற்கு ஆரம்பம் முடிவு இருக்கின்றதோ அதே மாதிரியாக இந்த ஜட சிருஷ்டியும் ஆரம்பத்தையும் முடிவும் கொண்டே இருக்கின்றது. மேகங்கள் விலகும் போது வானமானது தெளிவாகி உள்ளது உள்ளபடி தெரிவதை காணலாம். அதே மாதிரியாக நமது சரீரமானது ஆன்மீக ஆத்மாவின் மீது செல்லும் மேகத்திற்கு சமமாகும். சில நேரத்திற்கே தங்கி சில பொருட்களை உற்பத்தி செய்துவிட்டு பிறகு சரீரம் குன்றி மறைகிறது. ஜட உலகிலே நாம் காணும் எல்லா விதமான வினோதங்களும் பிறத்தல், வளர்தல், தங்கியிருத்தல், ஓவொருட்களை செய்தல், தேய்தல், மறைதல் ஆகிய 6 வித மாற்றங்களுக்கு உட்பட்டே இருக்கின்றன. இவ்வாறு மேகத்தை போன்று தோன்றி மறையும் ஜட உலக தன்மைக்கு அப்பாற்பட்ட நித்தியமாக விளங்கும் ஒரு ஆன்மீக தன்மை இருக்கின்றது என ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். அது மட்டுமின்றி இந்த ஜட உலக தன்மையானது அவ்யக் சனாதன, அழிவின்றி விளங்குகிறது. வேத நூற்களில் ஜட உலகம் மற்றும் ஆன்மீக விண்வெளி பற்றிய விவரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் 2வது காண்டத்தில் ஆன்மீக விண்வெளி பற்றிய விவரங்களும் உள்ளன. ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக விமானங்கள் இருக்கின்றன என்றும் அங்கே உள்ள நித்திய சித்திகளான ஆத்மாக்கள் இத்தகைய ஆன்மீக விமானங்களில் மின்னலை போன்று பயணம் செய்கின்றன என்றும் கூட விவரிக்கப்பட்டுள்ளது. நாம் இங்கு காணும் காட்சிகள் அனைத்தையும் அங்கே ஆன்மீக உலகத்தில் உண்மையாகவே காணலாம். ஜட உலகத்தில் நாம் காணும் அனைத்தும் ஆன்மீக உலகத்தில் உண்மையாக இருக்கும் பொருட்களின் பிரதிபலிப்பு அல்லது நிலையிலே ஆகும். நாம் ஒரு சினிமா படத்திற்கு செல்வோமாயின் அங்கு திரையில் காண்பது அனைத்தும் வெளியே நிகழும் உண்மையான நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு அல்லது நிலையிலே ஆகும். எவ்வாறு சில கடைகளில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண் பொம்மை உண்மையான ஒரு பெண்ணையொட்டி அமைக்கப்பட்ட நகலோ, அதே மாதிரியாக இந்த ஜட உலகம் உண்மையாக இருக்கும் ஆன்மீக உலகத்தையொட்டி ஜட சக்திகளால் உருவாக்கப்பட்ட நகலே என்று ஸ்ரீமத் பாகவதம் தெரிவிக்கின்றது. சற்றே அறிவுபடுத்த இவரும் கடையில் காணும் பெண் பொம்மை உண்மையானது அல்ல என்று எளிதில் அறிவார். ஆன்மீக உலகம் என்ற ஒன்று உண்மையாக இருப்பதின் காரணமாகவே நகலான இந்த ஜட உலகமானது நமக்கு உண்மையைப் போல தோன்றுகிறது என்று ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார். உண்மை என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழிக்க முடியாது விளங்கும் பொருட்களே உண்மையான பொருட்களாகும். உண்மை என்றால் அழியாத நித்திய தன்மை ஆகும். நா சதோ வித்தியதே பாவோ, நா பாவோ வித்தியதே சத, உயோர் அபிதிருஷ்டோ அந்தஸ் திவி அந்யோஸ் தத்வ சர் சிவி. உண்மையை கண்கூடாக கண்டறிந்தவர்கள் உண்மையில்லாதது நிலைக்காது என்றும், உண்மையானது தடையின்றி நிலைத்து நிற்கிறது என்று முடிவு செய்து இருக்கின்றனர். உண்மை பொய் ஆகிய இரண்டின் தன்மைகளை தீர ஆராய்ந்து இத்தகைய முடிவிற்கு இவர்கள் வந்துள்ளனர். பகவத்கீதை 2:16. உண்மையான ஆனந்தம் என்றால் ஸ்ரீகிருஷ்ணரே. இதற்கு மாறாக ஜட உலக ஆனந்தமானது நிரந்தரமற்றதும் உண்மையற்றதும் ஆகும். உள்ளதை உள்ளபடியே காணும் சக்தி படைத்தவர்கள் போலியான நிழல் இன்பத்தில் பங்கு பெற மாட்டார்கள். நமது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் ஆன்மீகமின்மை அடைவதே. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் சுட்டிக்காட்டுவதைப் போல பெரும்பாலான மக்கள் இதை உணர்வதில்லை. உண்மையை உணர்வதற்கும் அதை பெறுவதற்குமே இந்த மனித வாழ்க்கை பயன்படுத்த வேண்டும். இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் என்றே எல்லா வேத நூல்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இருட்டாக இருப்பதே இந்த உலகத்தின் இயல்பான தன்மையாகும். ஆனால் ஆன்மீக உலகமோ நெருப்பு மற்றும் மின்சாரத்தின் உதவியின்றி அளவற்ற பிரகாசத்துடன் விளங்குகிறது. பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு சற்றே கொடித்து காட்டுகின்றார். நா தத் வாசயத்தே சூரியோ நா சசாங்கோ நா பாவக யத்கத்வா ந நிவர் தந்தே தத்தாம பரமம. கிருஷ்ணராகிய என்னுடைய லோகமானது சூரியனாலோ சந்திரனாலோ அல்லது மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அவ்வுலகத்தை அடைபவர் மீண்டும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்புவதும் இல்லை. பகவத்கீதை 15:6. நம்முடைய தற்போதைய ஜட புலன்களால் உணர முடியாது என்பதாலேயே சில சமயங்களில் ஆன்மீக உலகம் காட்சிக்கு அப்பாற்பட்டது என விவரிக்கப்படுகிறது. அவ்யக்தோ அசர இதி உக்தஸ்தம் ஆகி பரமாம் கதீம் எப்பிராப்பிய ந நிவர் தத்தே தந்தாம தத்தாம பரமம் மம. என்றும் தவறாததும் காட்சிக்கு புலப்படாதுமான இந்த நிமேன்மையான உலகமே மிகச்சிறந்த சேரும் இடமாகும். அங்கு ஒருவர் செல்வாராயின் அவர் என்றும் திரும்பி வருவதே இல்லை. அதுவே கிருஷ்ணராகிய நான் வசிக்கும் தலை சிறந்த வாசஸ்தலமாகும். பகவத்கீதை 8:21. இச்லோகத்தில் ஒரு மகத்தான பெரும் பயணம் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த ஜட உலக விண்வெளியை தாண்டி ஜடப்பிரபஞ்சம் முழுவதையும் கடந்து அதன் பலவித தடுப்புகளை ஊடுருவி மீறி சென்றே நாம் ஆன்மீக விண்வெளி பிரவேசிக்க முடியும். இத்தகைய பயணமே பரமம் கதீம் என்று கூறப்படும் மிக உயரிய பயணமாகும். இந்த கிரகத்திலிருந்து சில 1000 மைல்கள் விண்வெளியில் பயணித்துவிட்டு பிறகு திரும்புவதே போன்ற பயணம் அல்ல. இம்மாதிரியான பயணங்கள் பெரும் சாதனைகள் ஆகா. இந்த ஜடப்பிரபஞ்சம் அனைத்தை தாண்டி செல்ல வேண்டும். விண்கலங்களின் மூலமாக இவ்வாறு ஜடப்பிரபஞ்சத்தை கடந்து செல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியை சார்ந்த வாழ்க்கையின் மூலம் கடந்து செல்லலாம். வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண உணர்வு நிலையில் ஈடுபட்டு இறக்கும் தருவாயில் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்திருப்பவர் உடனடியாக ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அத்தகைய ஆன்மீக விண்வெளிக்கு சென்று பூரண அறிவை பெற்று நித்தியமான ஆனந்தமான வாழ்க்கை பெறுவதில் நமக்கு சற்றேனும் விருப்பம் இருக்குமாயின் இப்பொழுதே நாம் நம்முடைய சச்சிதானந்த சரீரத்தை பெறுவதற்கான முயற்சி தொடங்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தகைய சச்சிதானந்த சரீரத்தை பற்றி இருக்கிறார் என்று விவரிக்கப்படுகிறது. ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. நாமும் சச்சிதானந்த சரீரத்தை பற்றி இருக்கின்றோம். ஆனால் நாம் பெற்றிருப்பது மிகச்சிறியது மட்டுமின்றி ஜட சரீரம் என்னும் ஆடையினால் மூடப்பட்டு இருக்கிறது. எவ்வாறாவது இந்த பொய் சட்டையை நாம் களைந்து விடுவோமாயின் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை அடைவோம். ஒரு முறை ஆன்மீக உலகத்திற்கு சென்று விடுவோமாயின் பிறகு ஜட உலகத்திற்கு திரும்ப வேண்டிய தேவையில்லை. யா எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே தாம பரம் என்று விவரிக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னத லோகத்திற்கு செல்ல நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும். நம்மை அழைப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணன் நேரடியாக வருகின்றார். நமக்கு வழிகாட்டுவதற்காக வேத நூல்களையும் அவர் தந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடைய உண்மையான பிரதிநிதி அனுப்புகின்றார். மனித வாழ்க்கைக்கு தரப்பட்டுள்ள இந்த விசேஷ வசதிகள் அனைத்தையும் நாம் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உன்னத லோகத்தை ஒருவர் அடைவாராயின் அவர் வேள்விகள் தவங்கள் யோக தியானம் போன்ற நடவடிக்கையில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லோகத்தை ஒருவர் அடையாவிட்டால் அவர் புரியக்கூடிய தவங்கள் வேள்விகள் அனைத்தும் வெறும் கால விரயமே ஆகும். மானிட வாழ்க்கையானது இவ்வாறு ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை நமக்கு தருகிறது. ஆகவே இத்தகைய உன்னத நிலையை அடைவதற்காக மானிட வாழ்க்கையை எய்திய அனைவரும் ஈடுபடுத்துவதே பெற்றோர் பாதுகாவலர் ஆசிரியர் அரசாங்கம் ஆகியோரது கடமையாகும். பூனைகளையும் நாய்களையும் போன்று உண்ணுதல் தூங்குதல் கலவி மற்றும் சச்சரவு புரிதல் முதலியவற்றை செய்வது நாகரிகமாகாது. இந்த உன்னத அறிவை முழுமையாக பயன்படுத்தி மானிட வாழ்க்கையை கிருஷ்ண உணர்வுடன் வாழ்வதன் மூலம் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 24 மணி நேரம் ஸ்ரீ கிருஷ்ணன் சிந்தனையில் மூழ்கி இருப்போமாயின் இறக்கும் தருவாயில் உடனடியாக ஆன்மீக விண்வெளிக்கு உயர்த்தப்படுவோம். புருஷ ச பராபாத்த பக்தியா லப்யஸ்து அனன்யா பயா யஷாந்த ஸ்தானி பூதானி ஏனசரும் இதந்ததம். அனைவரையும் விட உயர்ந்தவரான புருஷோத்தமரான இறைவனை கலப்படமற்ற பக்தியின் மூலமே அடைய முடியும். அவர் தன்னுடைய லோகத்திலே வீற்றிருக்கும் போதிலும் எங்கும் வியாபித்து இருக்கின்றார். அவருக்குள்ளே விளங்குகின்றன. பகவத்கீதை 8:22. அந்த உன்னத லோகத்தை அடைவதற்கான விருப்பம் நமக்கு சற்றேனு இருக்குமாயின், இங்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளது போல் அதற்கேற்ற மார்க்கமான பக்தி மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பக்தியா என்னும் பதம் பணிவன்புடன் இறைவனுக்கு சேவை புரிவதை குறிக்கின்றது. பக்தர் என்னும் சொல்லிற்கு மூலச்சொல்லான பஜ் என்ற சொல் சேவை என்று பொருள்படும். எல்லாவித ஜட உலக பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு நிற்பதே பக்தி என நாரத பஞ்சாத்திர என்னும் நூல் விவரிக்கிறது. இந்த ஜட உலகிலே நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவித பற்றுகளிலிருந்தும் விடுபடுவர் பக்தியை ஏதுகிறார். சரீரத்தினாலேயே தூய ஆத்மாவின் பற்றுகள் தோன்றுகின்றன. ஆனால் இந்த சரீரம் குலைந்து இன்னொரு சரீரத்துக்கு ஆத்மா மாறும் பொழுது இத்தகைய பற்றுதல்களும் மாறுகின்றன. நான் இந்த ஜட சக்தியினால் ஆன சரீரங்கள் அல்ல, சுத்தமான ஆத்மாக்கள் என்பதை உணரும் பொழுது பக்தி தோன்றுகிறது. ஜட சரீரம் நம்முடைய உண்மையான அடையாளம் அல்ல. கிருஷ்ணருக்கு தாசனாக சேவகனாக இருப்பதே நம்முடைய உண்மையான அடையாளம் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவகன் என்ற இந்த உண்மையான அடையாள நிலையில் ஒருவர் தம்மை நிறுத்தி கொண்டு இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை புரியும் பொழுது பக்தனாகிறார். ரிஷிகேச சேவனம். ஜட உலக பற்றுகளிலிருந்து நமது புலன்கள் விடுவிக்கப்படும் பொழுதே புலன்களுக்கு அதிபதியான ரிஷிகேசர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையிலே நமது புலன்களை ஈடுபடுத்துவோம். ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அவர்கள் சுட்டி காட்டுவது போல நம்முடைய சேவை கிருஷ்ணருக்கு அனுகூலமானதாக அமைய வேண்டும். அவ்வுலகத்தில், அதாவது இவ்வுலகத்தில் பொதுவாக ஏதோ ஒரு லாபத்தை கருதியோ அல்லது ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ தான் நாம் இறைவனுக்கு சேவை வருவது ஆவலாக இருக்கின்றோம். கடவுளிடம் ஒருபோதுமே செல்லாதவரை விட கடவுளும் குறைந்தபட்சம் இவ்வுலக ஆசைகளுக்காக செல்வது சந்தேகமின்றி சேர்ந்தவரே. ஆயினும் இறைவனுடைய சேவையில் ஈடுபடும் போது நாம் இந்த ஜட உலக லாப நோக்கத்தை தவிர்க்க வேண்டும். கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் அளவற்றவர், மேலும் அவரை முழுவதும் புரிந்து கொள்வது இயலாத காரியம் என்பது உண்மையே. ஆயினும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்ததை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இறைவனை புரிந்து கொள்வதற்காகவே பகவத்கீதை குறிப்பாக நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு சரியான முறையில் அறிவை பெற்று அவருக்கு விருப்பமான சேவையை செய்ததால் நமது காரியங்களுக்கு ஏற்ப ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தி அடைவார் என்பதை நாம் அறிய வேண்டும். கிருஷ்ண உணர்வு நிலை என்பது ஒரு மிக உயர்ந்த விஞ்ஞானமாகும். இதை விளக்குவதற்காக ஏராளமான நூல்கள் ஏற்றப்பட்டு இருக்கின்றன. அந்த பக்தி நிலையை அடைவதற்கு நாம் இந்த நூல்கள் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புருஷ ச பர ஆன்மீக விண்வெளியில் புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலைமை புருஷராக வீற்றி இருக்கின்றார். அந்த ஆன்மீக விண்வெளியில் எண்ணற்ற சுயமான பிரகாசிக்கும் உலகங்கள் உள்ளன. அவற்றின் ஒவ்வொன்றிலும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வியாகமான கருதப்படும் அவதார புருஷர் ஒருவர் வாசம் புரிகின்றார். இவர்கள் அனைவரும் நான்கு கரங்களையும் எண்ணற்ற பெயரில் கொண்டு இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் உருவங்களுடன் உள்ளனர், அருவங்கள் அல்ல. இந்த புருஷ அவதாரங்கள் அனைவரையும் நாம் பக்தியின் மூலமே அணுக முடியும். சவால் விடுவதன் மூலமாகவோ, தத்துவவாதங்களின் மூலமாகவோ, மனக்கற்பலின் மூலமாகவோ அல்லது உடற்பயிற்சியின் மூலமாகவோ இறைவனை நாம் அணுக முடியாது. ஜட உலக ஆசைகள் மீது திசை திரும்பாத பக்தியின் மூலமாகவே இறைவனை அணுக முடியும். இவ்வாறு புருஷோத்தமர் என நாம் விவரிக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர்? யஷாந்தி ஸ்தானி பூதானி. என சர்வம் இதம் ததம். உயிர் வாழும் ஜீவாத்மாக்கள் மற்றும் அசையா பொருட்கள் அனைத்தும் அவருக்குள்ளே விட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அவரோ சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டு சிருஷ்டிகள் அனைத்திலும் வியாபிப்பராய் இருக்கின்றார். இது எவ்வாறு சூரியன் ஓரிடத்தில் இருந்த போதிலும் பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய கதிரிகள் மூலம் வியாபித்திருப்பதை போல் இறைவனும் விளங்குகிறார். இறைவன் தன்னுடைய தாம பரமம் என விவரிக்கப்படும் லோகத்தில் இருந்த போதிலும் அவருடைய சக்திகள் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளன. சூரியனுக்கும் சூரியனுடைய வெளிச்சத்திற்கும் எவ்வாறு எந்தவித வித்தியாசம் இல்லையோ அதே மாதிரியாக இறைவனுக்கும் இறைவனுடைய சக்திகளுக்கும் எந்தவித வேற்றுமையும் இல்லை. நாம் பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக முன்னேறும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் காணலாம். பிரமாஞ்சன சுருதி பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயசு விலோக எந்தி. ஸ்ரீ கிருஷ்ணனின் பால் பிரேமை என்னும் அஞ்சனத்தை கண்ணில் தடவி இறைவனை தங்களுடைய இதங்களில் தடையின்றி எப்பொழுதும் தரிசிக்கின்ற சுத்த பக்தர்கள் வணங்கும் அந்த மூலபுருஷரான இறைவன் கோவிந்தனை நான் துதிக்கின்றேன். பிரம்மசமிதை 5:38. இறைவன் பால் முழுமையான பிரேமை கொண்டவர்கள் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரை இடைவிடாது தம்முன் காண்கின்றனர். நேற்று இரவு கடவுளை பார்த்தோம், இன்று பகல் பார்க்க முடியவில்லை என்பதல்ல. கிருஷ்ண உணர்வு நிலை ஏதியவன் முன் கிருஷ்ணர் எப்போதும் பிரசன்னமாய் இருக்கின்றார். அதன் காரணமாக அவர் கிருஷ்ணரை இடைவிடாது தரிசிக்கின்றார். ஆகவே கிருஷ்ணரை பார்க்க வேண்டுமாயின் அதற்கு ஏற்றவாறு நமது பார்வையை சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஜடப்பொருட்களின் பிணைப்பின் காரணமாக ஜடப்புலங்கள் மறைக்கப்பட்டிருப்பதால் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இந்த அறியாமையை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் போக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் போக்கலாம். இது எங்கனம் சாத்தியம். உறங்கும் ஒரு மனிதனை சப்தம் செய்வதன் மூலம் எழுப்பிவிடலாம். உறங்கும் போது ஒருவர் கிட்டத்தட்ட தன்னுடைய சுய உணர்வு நிலையை அறவே இழந்து இருக்கின்றார். அவரால் பார்க்க நுகர உணர முடியாது. ஆனால் கேட்கும் சக்தி மிக நுண்ணியமாக செயல்படுவதால் ஆழ்ந்து உறங்கும் ஒரு மனிதனை பலமாக கூப்பிடுவதன் மூலம் உறக்கத்திலிருந்து எழுப்பிவிடலாம். அதே மாதிரியாக ஆன்மீக ஆத்மாக்களான நாம் அனைவரும் ஜட உலக பந்தம் என உறக்கத்தில் தற்போது ஆழ்ந்து இருந்த போதிலும் ஆன்மீக ஒளி அதிர்வில் எழுப்பும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி எனும் மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண என்பது இறைவனையும் அவருடைய சக்தியையும் குறிக்கின்றது. ஹரே என்ற பதம் சக்தியை குறிக்கின்றது. கிருஷ்ணர் புருஷோத்தமரான இறைவன். ஆகவே நாம் ஹரே கிருஷ்ணன் என்று ஜபிக்கும் போது ஓ என்னுடைய சக்தியை, ஓ இறைவனை தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்வீர்களாக என்றே கூறுகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த விதமான வழிபாடும் வேண்டியதில்லை. நமக்கு வேண்டிய அன்றாட தேவைகள் அனைத்தும் ஏற்கனவே இறைவனால் தரப்பட்டு இருப்பதால் நம்முடைய தினசரி உணவிற்காக இறைவனை தொழ வேண்டிய தேவை சந்தேகமின்றி இல்லை. எனவே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலம் நம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு மட்டும் இறைவனை துதிக்கின்றோம். இறைவனான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களோ கீழ்கண்டவாறு துதிக்கிறார். ஐயை நந்தா தனுஜா கிங்கரம் பதினா மா விசமே பதாம் புதோ பவாம் புதோ கிருப்பையாத பாத பங்கஜ சிதித துளி சஜ்ஜும் விஜிந்தையா. நந்தகுமாரனே, நான் உன்னுடைய நிரந்தர ஊழியன். அப்படி இருந்த போதிலும் ஏதோ ஒரு வழியில் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் எனும் இக்கடலில் விழுந்து விட்டேன். ஆகவே தயவு செய்து பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்னும் இக்கடலில் என்னை மீட்டு உம்முடைய பாதகமலையில் ஒரு அணுவாக என்னை ஏற்பீராக. சிஷ்டாசகம் 5. சமுத்திரத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பவனுக்கு உயிர் தப்புவதற்கான ஒரே நம்பிக்கை யாராவது வந்து தன்னை மீட்பார்கள் என்பதே ஆகும். மூழ்கும் தருவாயில் இருப்பவர் எவரேனும் ஒருவர் நீர்மட்டத்திற்கு மேல் சிறிதன் எடுப்பாராயின் மூழ்கிக் கொண்டிருப்பவர் உடனடியாக பெரும் நிம்மதியை பெறுகிறார். அதே மாதிரியாக பிறப்பு இறப்பு எனும் சமுத்திரத்தில் மூழ்கும் தருவாயில் இருக்கும் நாம் கிருஷ்ண உணர்வு முறையினால் மீட்கப்பட்டால் உடனடியாக பெரும் நிம்மதியை அடைவோம். தற்சமயத்தில் புருஷோத்தமராகிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆன்மீக நிலை, அவருடைய பெயரின் தனி புனிதத்தன்மை, அவருடைய புகழ் லீலைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் நிலை நாம் இல்லை. இருந்த போதிலும் கிருஷ்ண உணர்வு நிலையை நம்மை நாம் நிறுத்திக் கொள்வோமாயின் இறைவன் கொள்வார். சொந்த முயற்சிகள் மூலம் இறைவனை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்கான தகுதி பெற்றுவிட்டால் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்தி கொள்வார். அச்சமயத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க முடியும். என் முன் வந்து நடனமாடு என ஒருவரும் இறைவனுக்கு ஆணையிட முடியாது. மாறாக ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி அடைந்து நமக்கு காட்சி அளிக்கும் வகையில் நாம் அவருக்காக செயல்பட வேண்டும். தம்மை பற்றிய தகவல்களை பகவத்கீதையில் கிருஷ்ணரை நேரடியாக தருகின்றார். ஆகையால் பகவத்கீதையில் தரப்படும் தகவல்களை சந்தேகிப்பதற்கு இடமே கிடையாது. அவர் என்ன கூறுகின்றார் என்பதை அனுபவித்து புரிந்து கொள்ள வேண்டும். களங்கமில்லாத ஆன்மீக நிலைந்து பேசப்பட்டுள்ளதால் பகவத்கீதை புரிந்து கொள்ள எந்த விதமான விசேஷ தகுதியும் தேவையில்லை. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புனித பெயரில் உச்சரிக்கும் எளிமையான இந்த மார்க்கத்தின் மூலம் நாம் யார், கடவுள் யார், ஜட உலகங்கள் மற்றும் ஆணி உலகங்கள் என்பவை யாவை, நாம் ஏன் ஜட உலகத்தில் சிக்கி இருக்கின்றோம், எவ்வாறு ஜட உலகத்திலிருந்து விடுபட்டு செல்லலாம் என எல்லா உண்மையும் படிப்படியாக உணர்ந்து கொள்ளலாம். ஒரு பாதையில் நம்பிக்கை வைத்து செயல்படுவதும் அதன் காரணமாக விஷயங்களை புரிந்து கொள்வதும் நமக்கு பழக்கப்பட்ட மார்க்கமே. ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு விஷயத்திலாவது பின்னர் புரிந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை வைக்கவே செய்கின்றோம். அமெரிக்கா செல்வதற்காக நாம் ஒரு விமான பயணச்சீட்டை வாங்குகின்றோம். அந்த பயணச்சீட்டை வாங்கியதன் காரணமாக நாம் அமெரிக்காவிற்கு விமானத்தில் செல்வோம் என்ற நம்பிக்கையை பெறுகின்றோம். இந்த நம்பிக்கை இல்லாவிடில் பயணச்சீட்டை வாங்கும் பொழுது நாம் ஏன் பணத்தை தருகின்றோம்? சாதாரணமாக எவருக்கும் நாம் பணத்தை அள்ளி தருவது கிடையாது. நம்முடைய விமான பயணத்தை செய்து தரும் நிறுவனம் கொடுக்கும் பயணச்சீட்டை பெறுகின்றோம். இத்தகைய நம்பிக்கை இல்லாவிடில் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு அடிகூட முன்னேற முடியாது. ஆகவே நம்பிக்கை என்பது இன்றைய அமையாதது ஆகும். குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதே உண்மை. ஆனால் அதிகாரபூர்வமான விஷயங்களை நம்பிக்கையுடனே ஏற்க வேண்டும். பகவத்கீதை அதிகாரபூர்வமான வேத நூல் என்று இந்தியாவில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட தேசங்கள் கூட இதர மத வல்லுநர்கள், தத்துவ ஞானிகள் மற்றும் இதர மேதைகள் ஆகிய அனைவரும் பகவத்கீதை ஒரு மகத்தான புத்தகம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே பகவத்கீதை அதிகாரபூர்வமான நூல் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. மிகப்பெரிய விஞ்ஞானியாக கருதப்பட்ட பேராசிரியர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட பகவத்கீதை தவறாமல் படித்தார். பகவத்கீதையின் வாயிலாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய சாம்ராஜ்யம் என அழைக்கப்படும் ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் ஏற்க வேண்டும். பிறப்பு, மூப்பு, இறப்பு, நோய் ஆகிய சிக்கல்களே கிடையாது என கூறப்படும் ஒரு தேசத்திற்கு நாம் அழைத்து செல்லப்படுவோமாயின் நம்மில் எவர்தான் பேரானந்தத்தை அடைய மாட்டார்? அத்தகைய இடம் ஒன்று இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருமாயின் சந்தேகமின்றி அந்த இடத்திற்கு போவதற்கு முடிந்த மட்டும் நாம் முனைந்து உழைப்போம். எவரும் மூப்பை அடைய விரும்புவதில்லை, எவரும் இறக்க விரும்புவதில்லை. இத்தகைய பிணிகள் இல்லாத அவ்விடத்திற்கு செல்வது சந்தேகமின்றி நம்முடைய ஒவ்வொருவரது விருப்பமாகவும் இருக்கும். இதை நாம் ஏன் விரும்புகின்றோம்? இவ்வாறு இறக்காது நோயுறாது இருப்பதே நமது அடிப்படை உரிமையாகும். எனவே இதை நாம் நாடுகின்றோம். நித்தியத்துவம், ஆனந்தம், பூரண அறிவு ஆகியவே நம்முடைய ஆன்மீக நிலையின் இயல்புகள் ஆகும். ஆனால் ஜட சரீரத்தின் பிணைப்புகளினால் நாம் நம்மையே மறந்து இருக்கிறோம். நம்முடைய சுயநிலையை மீண்டும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பை பகவத்கீதை அளிக்கின்றது. ஸ்ரீ சங்கராச்சாரிய பின்பற்றுவர்கள் மற்றும் புத்த சமயத்தினரும் ஆன்மீக உலகம் உருவப்பட்டது என்று கூறுகின்றனர். ஆனால் பகவத்கீதை இம்மாதிரியான ஏமாற்றத்தை நமக்கு தரவில்லை. இறைவன் உருவமற்றவர் என்ற இந்த தத்துவம் நாத்திகர்களை உருவாக்குகிறது. நாம் அனைவரும் ஆன்மீக நபர்களே. சந்தேகமின்றி ஆனந்தத்தை விரும்பும் இயல்பை கொண்டிருக்கிறோம். எனவே வாழ்க்கையின் எதிர்காலம் சூன்யம் என்ற நினைப்பு நம்மை உடனடியாக உலக சுகங்களை பெறுவதில் ஈடுபடுத்துகின்றது. இவ்வாறாக அருவவாதிகள் சூன்யவாதத்தை விளக்க முயற்சி செய்யும் அதே சமயத்தில் முடிந்த மட்டும் இந்த ஜட உலக வாழ்க்கையை அனுபவிப்பதில் ஈடுபடுகின்றனர். இதனால் ஆன்மீக ஆதாயம் எதுவும் கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோசதி நா காங்சதி சம சர்வேது சர்வேசு பூதேசு மத் பக்தி லபதே பராம். இவ்வாறு ஆன்மீக தளத்தை தம்மை நினைத்துக் கொள்பவர் தாமதமின்றி பரபிரம்மனை வந்து கொள்கிறார். அப்படிப்பட்டவர் எந்த பொருளின் மீது நாட்டமோ அதை பெறாத போது வருத்தமோ கொள்வதில்லை. எல்லா ஜீவராசியின் சமமான பாவத்துடன் நோக்குகின்றார். அத்தகைய உயர் நிலையில் அவர் எனக்கு பரிசுத்தமான பக்தி கலந்து சேவை செய்யும் வாய்ப்பை பெறுகின்றார். பகவத்கீதை 18:54. பக்தி மார்க்கத்தில் முன்னேறி கிருஷ்ணருக்கு சேவை புரிவதால் கிட்டும் உன்னத சுயர் ரசிப்பவர் வேறு எந்த முயற்சியுமின்றி ஜட உலக ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூரண திருப்தியை பெறுவதே பக்தியில் ஆழ்ந்து இருப்பவன் சின்னமாகும்.